بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய அருள் மழை பொழியக்கூடிய புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நாம் எல்லாம் இங்கு ஒன்றாக குழுமியிருக்கின்றோம். இறைவனை நம்ப வேண்டிய விதத்திலே நம்பாத காரணத்தினால் பல்வேறு விதமான விளைவுகளை இன்றைக்கு மனித குலம் சந்தித்து வரக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். பொதுவாக மனிதர்கள் எதற்காக இறைவனை நம்புகின்றார்கள், என்ன நோக்கத்திற்காக கடவுளை நோக்கி வருகின்றார்கள் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மனிதனுடைய அடிப்படை வாழ்க்கைக்கான தேவைகள் என்று என்னவெல்லாம் இருக்கின்றதோ அந்த தேவைகளை தானே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் மனிதனுக்கு இருக்கும் என்று சொன்னால் அவன் தன்னுடைய தேவைகளை தானே பார்த்து கொள்கின்றான். இப்போ ஒருத்தனுக்கு அவசியம், வாழ்க்கைக்கான அவசியம் என்பது சாப்பாடு, தண்ணி, வீட்டு வாடகை, கொண்டாட்டி பிள்ளைங்க, இதற்குண்டான சோர்ஸ் அவனுக்கு இருக்கின்றது என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை வந்து அப்படியே ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கும். அதில் எந்த விதமான இடைஞ்சலும் இருக்காது. நல்ல பிள்ளை, நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல வியாபாரம், நல்ல ஆரோக்கியம், எல்லாமே க்ளீனாக இருக்குல்ல, எல்லாமே ஒரு மனிதனுக்கு ரொம்ப சரியாக வாய்க்கும் என்று சொன்னால் அவன் கடவுளை நோக்கி வர வேண்டிய அவசியமே அவனுக்கு இல்லாமல் போய்விடுகின்றது. ஆனால் எப்போ அவன் கடவுளை நோக்கி வரான் என்று பார்த்தால், இந்த ஒரு இயல்பான வாழ்க்கையில் ஒரு தடங்கள் எப்போது ஏற்படுதோ அப்போ தான் அவன் இறைவனை நோக்கி பெரும்பாலும் வரக்கூடியவனாக இருக்கின்றான். இது பொதுவான மனிதர்களை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஒரு மனிதனுக்கு திருமணமாவது, ஒரு வருஷமாவது, ரெண்டு வருஷமாவது, மூணு வருஷமாவது குழந்தையே இல்லை. குழந்தையே இல்லை என்று சொல்லும்போது அதனால் அவன் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிறான். அவனால் ஆன முயற்சிகள் எல்லாவற்றையும் செய்து பார்த்த பின்னால் அப்பவும் குழந்தை பிறக்கலைனாக்கா மருத்துவர்கள்ட்ட போகிறான், மருந்து மாத்திரைகளை சாப்பிட்றான், பாதாம் முந்திரி சாப்பிட்றான், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பல ஆலோசனைகளை கேட்குறான். அலோபதி, சித்தா, யுனானி, அக்குபஞ்சர் என்று என்னென்ன மருத்துவ முறைகள் இருக்குதோ எல்லாத்திலையும் போய் முயற்சி பண்ணி பார்க்குறான். எல்லா முயற்சிகளும் கைவிட்ட நிலையில் வேற வழியே இல்லை என்கின்ற ஒரு சூழல் ஏற்படக்கூடிய நேரத்தில் 10 முயற்சிகளுக்கு பின்னால் 11வது இடத்துல இறைவன் ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னாங்களே, அதையும் ஒரு முயற்சி பண்ணி பார்த்துருவோம், ட்ரை பண்ணி பார்ப்போம் என்று முடிவு பண்ணி இறைவனை நோக்கி வருகின்றான். ஒரு கால் போய் தான் பார்ப்போமே, கேட்டு தான் பார்ப்போமே, ஒரு கால் கிடச்சிருச்சுனா எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம், வருஷங்கள் இப்படியே 1, 2, 5, 6 வருஷம் ஆயிடுச்சு, புள்ள இல்லை, அப்போ நாம் வந்து ஒரு தர்காவில் போய் மந்திரிச்சு கேட்டினா என்ன, நாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா என்ன, அந்த சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா என்ன என்று மனிதர்கள் அவர்கள் அவர்கள் சார்ந்த மதம் சார்ந்த நம்பிக்கையில் எதில் இருக்கிறாங்களோ அதை நோக்கி அவன் வந்து ஓட ஆரம்பிக்கிறான். இது புள்ள இல்லைன்னு மட்டும் இல்லை, ஒரு வியாபாரத்தில் ஒரு சுணக்கம் ஏற்படுது, வியாபாரம் அடிக்கு மேலே அடி வாங்குது, நலிவடைஞ்சிக்கிட்டே போகுது, நஷ்டமாகிக்கிட்டே இருக்குது, அதை விட்டு மீளவே முடியவில்லை என்று சொன்னால் அதற்கும் இதே மாதிரி பல கட்ட முயற்சிகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கட்டத்தில் இந்த கடனால் இந்த ஊரிலே வாழ முடியாது என்ற ஒரு நிலை ஏற்பட்ட பின்னால் இறுதி மீளுமிடமாக எதை வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், சரி நம்ம கடவுள்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம்னு சொல்லி இதே மாதிரி கடன்காரன் வருகின்றார்கள், புள்ள இல்லாதவங்க வர்றாங்க, நோயாளி வர்றாங்க, புள்ள சரியில்லை, தருதலையாக இருக்கான், அவன் எப்படியாவது திருந்தணுன்றதுக்காக வராங்க, மனைவி சரியில்லைன்னு வராங்க, கணவன் சரியில்லைன்னு வராங்க. எங்கெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் தடங்கள் ஏற்படுகின்றதோ அந்த தடங்களை அவனால் தீர்த்து கொள்ளவே முடியாது என்ற நிலைமை ஏற்பட்ட பின்னால் பிறருடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் செய்து அதுவும் ஃபெயிலியரான பின்னால் இறைவன் ஒருத்தன் இருக்கிறானா அவன் கேட்டு பார்ப்போம் என்கின்ற அடிப்படையிலே தான் பொதுவாக மனித குலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் எடுத்துக்கொண்டால் கடவுளை நோக்கி வருகின்றார்கள். இப்படி வரக்கூடிய நேரத்தில் அவங்க பல முயற்சி எடுக்கிறாங்க, மத ரீதியாக ஆலயங்களுக்கு போகிறாங்க, இன்னும் அதில் செட் ஆகலைன்னு சொன்னால் கருங்காலி மாலையை வாங்கி போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கடன் தீருன்னு சொன்னால் அந்த கருங்காலி மாலையை வாங்கி போட்டுக்குவான். கருப்பு கயிறு கட்டுங்க, அப்போதான் உங்கள் இந்த கயிறை நீங்கள் கட்டிட்டீங்கன்னாக்க உங்கள் மனைவி உங்களுக்கு நல்லா அடங்கி நடப்பாங்கன்னு சொன்னால் அந்த கயிறை வாங்கி கட்டிப்பான். எதை திண்டா பித்தம் தெளிகின்ற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவன் எதையாவது செய்து என்னுடைய பிரச்சனையை தீர்ந்து விடாதா என்று பல வழிபாட்டு முறைகளுக்கும் போய் கடைசியில் என்ன செய்கிறான், தாயத்து தகடி பில்லி சூனியம் இப்படி அவரவர்களுடைய மத நம்பிக்கைகளுக்கு ஏற்ற எல்லா வழிமுறைகளையும் செய்து பார்க்கின்றார். இதுதான் இறை வணக்கம் என்ற பேரில், கடவுள் நம்பிக்கை என்ற பேரில் பெரும்பாலான மனிதர்கள் இறைவனை நம்புவதற்கு இந்த ஒரு அடிப்படையில் உள்ளே நுழையக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம். இதில் பெரும்பாலான முஸ்லீம்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்களும் இதே அடிப்படையிலே தான் இறைவனை நம்பக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். அன்பாத சகோதரர்களே, இப்போ இதில் ஒரு நியாயமான ஒரு கேள்வி ஒன்று வரும், ஆமாம் பாய் அப்படி தான் நம்புகிறோம், இப்போ என்ன அதுக்கு, எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தோம், அப்போ எங்களால் எதுவும் முடியல, இறைவன் தான் கருணையாளன் என்று சொன்னார்கள், இறைவன் கேட்டால் கொடுப்பேன்னு சொன்னாங்க, என்னை விட இறைவன் சக்தி வாய்ந்தவன் தானே, என் தேவைக்கு என் கஷ்டத்துக்கு நான் கடவுள்கிட்ட போய் தானே கேட்க முடியும், அப்போ நான் இறைவன்கிட்ட போய் கேட்காம ஒரு யார்கிட்ட கேட்பேன், கடவுள்கிட்ட போய் கேட்கறது ஒரு குத்தமா, உதவி செய்வதற்கு தானே அவன் இறைவனாக இருக்கிறான் என்றெல்லாம் என்ன செய்கிறாங்கனாக்கா ஒரு காரணத்தை சொல்கின்றார்கள். இந்த காரணமும் நியாயமானதாக இருக்குது. ஆமாம், உண்மையிலே இறைவன் என்பவன் உதவி செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். அவன் உதவி செய்யலனாக்கா மனிதன் என்ன செய்ய முடியாது, அவனுடைய சிரமங்களிலிருந்து கஷ்டங்களிலிருந்து அவனால் மீள முடியாது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இங்கே நம்ம என்ன கேட்குறோம், உதவி செய்வதற்காக மட்டும்தான் இறைவன் அப்படிங்கிறத நம்புறது சரியான்னு கேட்குறோம். இறைவன் என்று சொல்லக்கூடியவனுக்கு பல்வேறு விதமான தன்மைகள் இருக்குது, பல குணாதிசயங்கள் இருக்கின்றது. எல்லா தன்மைகளையும் விட்டுவிட்டு என் வாழ்க்கைக்கு சில தேவைகள் வரும், சில கஷ்டங்கள் வரும், அந்த கஷ்டங்களுக்கு அந்த தேவைகளுக்காக நான் இறைவனை சென்று நான் கேட்பேன், நான் கேட்டால் கொடுக்கணும் என்று இந்த நம்பிக்கைக்காக இறைவனை நோக்கி ஒருவன் வருவது சரியா, இதை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகின்றது, அல்லாஹ் இதை பற்றி என்ன சொல்லுகின்றான் என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்னாடி, இப்படி இறைவனை வந்து நம்புகின்ற காரணத்தினால், இதை நோக்கி வருகின்ற காரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பாருங்களேன். ஒருவேளை அந்த மனிதனுக்கு கேட்டது கிடைச்சிச்சின்னு சொன்னான், புள்ள வேணும்னு சொல்லி என்ன செய்கிறான், பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு அவன் கடவுள்கிட்டையும் வந்து கேட்குறான், அவன் கேட்ட மாதிரி ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா என்ன செய்வான், 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு கடவுளே நீ தான் எனக்கு என்ன செய்யணும், பிள்ளையை கொடுக்கணும் என்று மனுஷன் வந்து கேட்குறானே, உண்மையான அந்த இறைவன் அல்லாஹ் அவனுக்கு அந்த பிள்ளையை கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அவன் என்ன செய்கிறான், அலட்சியமாக சென்று விடுகின்றான். ஏன், வந்த வேலை முடிஞ்சில, இப்போ நாம் ஒரு முடிவெற்ற கடைக்கு போகிறோம், ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துருக்குறோம், முடி வெட்டி விட்டுறாங்க, இப்போ நம்ம அந்த கடையில் உட்காந்துருப்போமா, ஒரு மருந்து கடைக்கு போகிறோம், உடம்பு சரியில்லை ஜுரம் சளின்னு போகிறோம், மருந்து வாங்குகிறோம், மருந்து கொடுத்துட்றாங்க, இப்போ நம்ம அங்கே உட்காந்துருப்போமா, மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம்ல, எந்த நோக்கத்துக்காக போகிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டால் நாம் அந்த இடத்த விட்டு எப்படி காலி பண்ணிட்டு வந்துடுறோமோ அந்த மாதிரி இவன் எந்த நோக்கத்திற்காக வந்தான், எனக்கு பிள்ளை இல்லை, நான் பல முயற்சியெலாம் பண்ணி பார்த்தேன், உங்ககிட்ட கேட்டால் கிடைக்குந்தாங்க நான் வந்தேன் என்று வருகின்றான், கேட்குறான், இறைவன் கொடுக்குறான், கொடுத்த பின்னாடி அவன் என்ன ஆகுறான், அலட்சியமாக சென்று விடுகின்றான், ஓகே நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன் என்று நன்றி கேட்டவனாக அவன் சென்று விடக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணுறான், பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இறைவன்கிட்ட வந்து கேட்குறான்ல, அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் மீது கருணைப்பட்டு அவன் எப்படி கேட்குறான், கேட்கும்போது இறைவா உன்னை விட்டால் எனக்கு நாதி இல்லை, நான் எவ்வளவோ முயற்சிகளை பண்ணி பார்த்துட்டேன், ஏன் என்னுடைய முயற்சிகள் எல்லாம் பலனற்று போயிருச்சு, நீ என்னை கைவிட்டு விட்டேன்னு சொன்னால் என்ன உதவுறதுக்கு எனக்கு இந்த உலகத்தில் எந்த நாதியும் இல்லை என்றெல்லாம் அழுதவன் புரண்டவன் அல்லாவிடத்தில் மன்றாடுகின்றான், இந்த கடனை விட்டு என்னை காப்பாத்திரியாளா, கெஞ்சிறான், கடங்காரன் என்னை துரத்துறான், வட்டிக்கு மேலே வட்டி நான் வாங்கிட்டேன், இனிமேல் அந்த வட்டியை நான் விட்டுறேன், இந்த கடன் தொலையிலிருந்து நீ என்னை பாதுகாக்க மாட்டியா என்று கண்ணீர் விட்டு அழுகிறான். இப்போ அல்லாஹ்னு செய்கிறான், அந்த அடியான் மீது அவன் கேட்குறானே கெஞ்சிறானே கதறானேன்னு சொல்லி அல்லாஹ்னு செய்கிறான், அவன் கஷ்டத்தை நீக்குகின்றான். நீக்கின பின்னாடி இவன் என்ன செய்யறான்? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவன் இணைகளை ஏற்படுத்தி விடுகின்றான். என்ன இணைகளை ஏற்படுத்துறான், ஏன் இணைகளை ஏற்படுத்துறான் என்று பார்த்தால், பல முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறான்ல, அவன் பத்தோடு பதினொன்னா அல்லாவிடத்திலையும் வந்து கேட்கற காரணத்தினால் அந்த உதவி எங்கேருந்து வந்துச்சுன்னு அவனுக்கு தெரியாது. அல்லாட்ட தான் வந்து கேட்டான், கேட்ட அடுத்த நிலை வந்துடுமா? கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் பணத்தோட சூட்கேஸ் வந்து விழுந்துருமா? அப்படி நடக்காதுல்ல. நாளைக்கோ நாளை மறுநாளோ ஒரு வாரம் கழிச்சோ பத்து நாள் கழிச்சோ ஒரு மாதம் கழிச்சோ ஆறு மாதம் கழிச்சோ ஏதோ ஒரு காலகட்டம் ஒரு சூழலில் அந்த உதவி என்ன செய்யும், அவனுக்கு வரும். அது பல மனிதர்கள் மூலமாக வரும், குறிப்பிட்ட சில காரியங்கள் மூலமாக வரும். இறைவனே உதவ வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து செய்தாலும் கூட அல்லாவே நேரடியாக வந்து நிச்சய மாட்டான், மனிதனுக்கு அவன் வந்து உதவ மாட்டான், அவன் மனிதர்களுடைய ரூபத்தில் தானே உதவி இருப்பான். இவன் பல முயற்சிகளையும் செய்த காரணத்தினால் அவன் என்ன செய்வான், யாராவது ஒருத்தன் வந்து உதவி இருப்பான்ல, அந்த 5 லட்சம் கொடுத்து 3 லட்சம் கொடுத்து அவனை அல்லாவுக்கு இணையாக ஆக்கிடுவான். வாய் நான் மட்டும் நீங்கள் மட்டும் வந்து இந்த உதவி எனக்கு செய்யலைன்னு சொன்னால் என் வாழ்க்கையுமே நாசமாக இருக்கும், கடவுள் மாதிரி நீங்கள் வந்து என்னை காப்பாற்றுனீங்க, யார்கிட்ட போய் சரணாகதி அடைகிறான்? மனுஷனுடைய காலில் போய் விழக்கூடிய காட்சியை பார்க்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் மட்டும் கடவுள் மாதிரி என் பிள்ளையை காப்பாற்றலைன்னு சொன்னால் டாக்டருடைய காலில் போய் விழுவான். அந்த பிள்ளையுடைய நோயை குணமாக்குவதற்காக பள்ளி வாசலில் வந்து கதறியவன் 4 நாள் கழித்து அந்த மருத்துவர் ஆப்ரேஷன் பண்ணி அந்த பிள்ளை பொழைச்சிக்கிட்டான்னு சொன்னால் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திட்டீங்க. நீங்க மட்டும் வரலன்னா நோட்டீஸ் பாயிண்ட், அந்த வார்த்தையை கவனிங்க, நீங்க மட்டும் வந்து இந்த அறுவை சிகிச்சை செய்யலைன்னு சொன்னா என் புள்ள என்ன செஞ்சிருப்பான், மரணிச்சிருப்பான். நீங்க தான் காப்பாத்துனீங்க. பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு உதவிக்காக மட்டுமே இறைவனை நோக்கி வருகின்ற காரணத்தினால் உதவி கிடைத்தால் என்ன செய்யறான், உன்ன அலட்சியமா போயிடுறான் அல்லது இறைவனுக்கு இணை வைத்து விடுகின்றான். மூணாவதா என்ன செய்யறான், அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த பின்னால் அவனுடைய வேதனையை அவனுடைய கஷ்டங்களை இறைவன் நீக்கிய பின்னால் இதெல்லாம் என்னுடைய அறிவின் காரணத்தினால் கிடைத்தது என்று சொல்றான். அப்படி பேசக்கூடிய மனிதர்களை பார்க்கறோமா இல்லையா? ஏற்கனவே பார்த்ததே கண்டினியூ பண்ணுங்களேன். ஒருத்தன் பெரிய கஷ்டத்தில் இருந்தான்னு சொன்னமே, அவனுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு 4 மாசம் 5 மாசம் கொடுத்து ஒரு வழியை காட்டுறான். அப்ப நீ ஒரு ஜூஸ் கடையை போட்டு பொழைச்சிக்க, இந்த ஜூஸ் கடையை போடுறதன் மூலமாக உனக்கு நல்ல வருவாய் வரும், இதன் மூலமாக நீ சம்பாதிப்ப, இதன் மூலமாக உன்னுடைய கடன் அடைக்கப்படும் என்று இவன் கெஞ்சியதற்காக கதறியதற்காக அல்லாஹ் ஒரு வழியை அவனுக்கு காட்டியிருக்கிறான். ஆனால் என்ன பேசுகிறான் தெரியுமா, அவன் ஒரு கட்டத்தில் கடனெல்லாம் அடைச்சிட்டு அவன் கையில் காசு பணங்கள்லாம் சேர்ந்து செல்வ நிலையை அடைகின்றான். அப்போ அவன் சொல்கிறான், இன்னைக்கு இதெல்லாம் எப்படி வந்துச்சு தெரியுமா, சும்மா இல்லை, ஒரு நேரத்தில் படாத பாடுபட்டேன், சோத்துக்கே வழி இல்லாமல் ரோட்டில் சுற்றுனேன், பிச்சை எடுத்தேன், தெரு தெருவாக போனேன், ஒரு நாய் எனக்கு உதவலை, சொந்தக்காரன் கை விட்டான், தெரிஞ்சவன் கை விட்டான், நண்பர்கள் என்னை விட்டு ஓடுனாங்க, கடைசியில் நான் ஒரு முடிவெடுத்தேன், போட்டேன் ஜூஸ் கடையை, காலையில் மாலையில் நைட்டு ஜூஸை அடி 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 நான் அடித்தேன், இன்னைக்கு என் கடன்லாம் அடைஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் அந்த ஐடியா பண்ணி ஜூஸ் கடையை போடலன்னு சொன்னால் இன்னைக்கு நான் இந்த கடன்லேருந்து மீண்டு இருக்க மாட்டேன். எப்படி ஸ்டேட்மெண்ட்டு, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? எடுத்தது பிச்சை, 6 மாதத்துக்கு முன்னாடி இறைவனிடத்தில் வந்து சரணடைந்து என் முயற்சிகள் எல்லாம் பலனற்று போயிருச்சு, என் சிந்தனைகள் எல்லாம் வறண்டு போயிருச்சு, என்னுடைய அறிவு ஆற்றல் எல்லாமே ஒன்றுமில்லாமல் போச்சு, நான் தூக்கு மாட்டி கொண்டு சாகின்ற நிலைக்கு சென்று விட்டேன், இறைவா உன்னுடைய உதவி என்னை நோக்கி வந்து விடாதா என்றெல்லாம் புலம்பியவன் நேரம் சென்று அப்படியே கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம், கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம், சில மாதங்கள் ஆனதுக்கப்புறம் டோட்டா பெல்ட் அடித்து என்ன பேசுகிறான், மறந்துடுவான், எல்லாத்தையுமே மறந்துடுவான், அல்லாஹ்வை மறந்துடுவான், தன்னை அங்கே என்ன செய்கிறான், இப்போ அவன் தான் கடவுள், இப்போ அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் எனக்கு நானே கடவுள், நான் தானே என் பிரச்சனையை தீர்த்துக்கிட்டேன், நான் எனக்கு பிரச்சனை வந்தது நானே அதை தீர்த்துக்கிட்டேன், அப்போ அங்கே எடுத்த பிச்சைலாம் அதை மறந்துட்டேன், நான்ல ஜூஸ் அடித்தேன், யார் கொண்டாந்து கொடுத்தா, அல்லாவா கொடுத்தான், நான் பட்டமன் நெத்தி வேறு நிலத்தில் சிந்தி நான்ல உழைச்சேன் என்று இறைவனை மறுத்து விடுகின்றான். உன்னை அலட்சியப்படுத்துகிறான், உன்னை இணை வைக்கிறான், இன்னொன்று தன்னுடைய அறிவால் திறமையால் கிடைத்தது என்று அவன் சொல்லிவிடுகின்றான். 3, இது வந்து கிடைச்சா கிடைக்கலனா என்ன, கொடுத்ததுக்கே இந்த கூத்தா இருக்கு, கொடுத்ததுக்கே இவ்வளவு சேட்டை பண்றானே, கொடுக்கலனா என்ன பண்ணுவான்? இறைவன் பாக்குறான், வரான் கொள்றான், சரி இவனுக்கு இதுக்கு பதிலாக வேற கொடுப்போன்னு சொல்லி வேற ஒன்று கொடுத்துருப்பான். இவன் நோய் நீக்கணும்னு சொல்லி இறைவன்கிட்ட வந்து கேட்கிறான். இறைவன் என்ன செய்யறான், இவனுக்கு வந்து நல்ல ஒரு இபாதத்துடைய சிந்தனையை அல்லாஹ் கொடுக்குறான். வா வணக்க வழிபாடு செய்ப்பா, இப்போதைக்கு நோயோடு இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்ன செய்ய வணங்கிக்கிட்டு இருன்னு சொல்லி தொழுகையுடைய சிந்தனையா மார்க்கத்துடைய சிந்தனையா எல்லாம் அவனுக்கு கொடுத்துட்ருக்கான். இதெல்லாம் அவனுக்கு விளங்க மாட்டேங்குது. இப்போ அவன் என்ன செய்கிறானாக்கா, அவன் கொடு பிள்ளைய கொடு, பிள்ளைய கொடு, சொத்தை கொடு, சுகத்தை கொடு, நோயை நீக்கு, அவன் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அவனும் எங்கே போவான் பாவம், அப்படியே அல்லாட்ட கேட்டுக்கிட்டா இருக்கான், போகவே இல்லை. ஆனால் வேற ரூட்டில் வந்தது அவனுக்கு தெரியல. இப்படியே கெஞ்சி கொட்டு கொண்டிருக்கக்கூடிய கதறி கொண்டிருக்கக்கூடிய அவன் ஒரு கட்டத்தில் என்ன முடிவு எடுக்கிறான், அந்த பிரார்த்தனை கேட்குறதே விட்டுருவான். ஒருத்தன் வந்து சொல்லுவான், ஏங்க நீங்கள் அல்லாட்ட கேளுங்க, தகுஜ தொழுது கேளுங்க. இந்த ஆக்ஷன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, ஆ தெரியுங்க, நம்ம கேட்காத துவாவா, எல்லாம் கேட்டு பார்த்தாச்சு, உங்களுக்கு வந்தால் தெரியும், நீங்கள் துவா செய்யுங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு வருதா வரலையான்னு. சில பேர் என்ன செய்வான், இறை நம்பிக்கையினுடைய விளிம்பில் எவன் நிற்கின்றானோ மதம் மாறியே போயிடுவாங்க. அவன் தான் இருக்கக்கூடிய அந்த மதத்தில் இருந்து தான் வணங்கி கொண்டிருந்த அந்த கடவுளிடத்தில் கேட்டு கிடைக்கவில்லை என்று சொன்னால் இனிமேட்டு உன்னை வணங்கி எந்த பிரயோஜனமே இல்லை என்று சொல்லி அந்த கடவுளை அவன் நிராகரித்து விட்டு வேற ஒரு கடவுளை நோக்கி சென்று விடுகின்றான். ஆனால் ஒரு இறை நம்பிக்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான், பாரம்பரியம் குடும்பம் எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாமே இஸ்லாத்தில் இருந்துட்டோம், விட்டுட்டு வர முடியாது. அப்போ அவன் என்ன செய்வான், விடவும் முடியாது, இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது, கிடைக்கவும் இல்லை. அப்போ என்ன செய்கிறான், நிராசை அடைந்து விடுகின்றான். ஏ நொந்து போயிருப்பான் அந்த மார்க்கத்தில், அவன் இஸ்லாத்தில் இருப்பான், மார்க்கத்தில் இருப்பான், முஸ்லீமாக இருப்பான், முஸ்லீமுடைய அடையாளங்கள் இருக்கும். ஆனால் அவனுடைய பேச்சில் என்ன இருக்கும், என்னத்தை கேட்டு என்ன பண்ணி, விதி விட்ட வழி நம்ம ஆளுக்கு போகிறது போட்டுங்க என்று நிராசை அடைந்தவனாக ஆகிவிடுகின்றான். புழுங்கி கொண்ட ஒரு வாழ்க்கையை அவன் வாழக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான். சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவனுக்கு என்று சில தேவைகள் இருக்குல்ல, அந்த தேவையை அவனால் பூர்த்தி செய்ய முடியும் என்று சொன்னால் அவன் வண்டி கிளீனாக போய்கிட்டே இருக்கும், அவன் கடவுளை நோக்கி வரவே மாட்டான். நீங்கள் பெரும்பாலான ஆட்கள் பாருங்கள், கிளீனாக ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கவன் எதுக்கு ஒன்றும் உடம்பு சரியில்லாமல் கிளீனாக போகிறான், எப்படி மெடிக்கலுக்கு போக மாட்டேங்கிறானோ, வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் கடவுள்கிட்ட வரவே மாட்டான். 90% பெரும்பாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா கடவுள்கிட்ட வருவான். கடவுள் கொடுத்தா உன்னை அலட்சியப்படுத்துவான், உன்னை இணை வைப்பான், தன்னுடைய அறிவால் கிடைத்தது என்று சொல்வான். கொடுக்கவில்லை என்று சொன்னால் நிராசை அடைந்து விடுவான், அல்லது புழுங்கி கொண்டு வேறு வழியே இல்லை என்ற நிலையில் ஒரு வாழ்க்கையை வாழுவான். திருப்பி நான் என் பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவன் முயற்சி என்ற பேரில் ஓடி போயிடுவான். இதுதான் ஆன்மீகம் என்ற பேரில் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனித சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் ஆன்மீகம் என்று விளங்கி இந்த மாதிரியான டைப்பில் தான் என்ன செய்கிறாங்க பயணம் செய்யக்கூடிய முறையை நாம் பார்க்குறோம். இதில் பெரும்பாலான முஸ்லீம்கள் உட்பட இப்படி தான் வந்து இருக்கிறாங்க. அப்போ இது குறித்து இஸ்லாம் வந்து என்ன சொல்லுது, இதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், திருக்குரான் என்ன பேசுகின்றது, அதனால் ஏற்பட்ட விளைவுகளை பார்த்தோமே, இந்த விளைவுகளை பார்க்கும்போதே நமக்கு புரிஞ்சிடும் இந்த நடைமுறை சரியில்லை. உதவி செய்வதற்காக மட்டுமே இறைவனிடத்தில் வருவது, மற்ற கேரக்டர் மற்ற தன்மைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய மற்ற குணாதிசயங்களை எல்லாம் தூர எறிந்துவிட்டு உதவி செய்வான் அப்படிங்கிற ஒன்றுக்காக மட்டுமே ஒருவன் வருவான் என்று சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னங்கிறத பார்த்தோம். மேற்கூறிய அந்த விஷயங்களுக்குண்டான ஆதாரங்களை நாம் பார்ப்பதாக இருந்தால் அல்லாஹ் திருக்குறானில் வந்து நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறேன் விளைவுகள் பார்த்தோம். அந்த விளைவுலாம் எதுலேருந்து வருது, குரான் தான் அதை பேசுது. அல்லாஹ் திருக்குறானில் சொல்லி காட்டுகின்றான், மனிதனை ஏதேனும் ஒரு துன்பம் தீண்டுமானால் அவன் ஒரு சாய்ந்து படுத்துக்கொண்டோ அல்லது உட்கார்ந்து கொண்டோ அல்லது நின்ற நிலையிலோ அதை நீக்குமாறு நம்மிடம் பிரார்த்திக்கின்றான். மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வைங்களேன், பொசிஷனை மாற்றி மாற்றி டிசைன் டிசைனாக இருந்து என்ன செய்வான், டே படுத்துட்டு இருக்கும்போதே கடவுளை நினைப்பான், உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நினைப்பான், நீ ஏன்னா அவ்வளோ பிரச்சனை அழுத்துதுன்னு அர்த்தம், பிரச்சனை அவனை துரத்துது, வேற வழியே இல்லை. அப்போ எல்லா நிலைகளிலும் என்ன செய்கிறான், அல்லாவை அழைக்கிறான், நின்ற நிலையிலும் அதை நீக்குமாறு நம்மிடம் பிரார்த்திக்கின்றான். ஆனால் நாம் அவனை விட்டும் அவனுடைய துன்பத்தை நீக்கிவிடுவோமே, ஆனால் அவன் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்குவதற்கு அவன் நம்மை அழைக்காதது போலவே அலட்சியமாக சென்று விடுகின்றான். வரம்பு மீறுபவர்களுக்கு அவருடைய செயல்கள் இவ்வாறு அழகாக்கப்பட்டு விட்டன. இவனை வரம்பு மீறியவன் என்று அல்லாஹ் சொல்றான். என்கிட்ட வந்து கேட்ட, நான் தான் கொடுத்தேன், உருகி கேட்ட, பல டிசைன் டிசைனாக இருந்து கேட்ட, சரி நான் கொடுத்துட்டேன், கொடுத்த பிறகு என்ன செஞ்சிட்ட, அலட்சியப்படுத்தி சென்று விட்டாய் என்று அல்லாஹ் நசீரான் 10வது அத்தியாயத்துடைய 12வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். இதே மாதிரி பாருங்க, இணை வைப்பான்னு சொன்னோம்ல, அதுக்குண்டான ஆதாரத்தை பார்க்கறதா இருந்தா, இன்னும் மனிதனை ஏதேனும் ஒரு துன்பம் தீண்டுமானால் அவன் தன் இறைவன் பால் திரும்பி அவனை அழைத்து பிரார்த்திக்கின்றான். பின்னர் இறைவன் தன்னிடமிருந்து ஒரு அருள்படையை அவனுக்கு அளித்தானேயானால் முன்னர் அவன் எதற்காக அவனை அழைத்து பிரார்த்தித்து கொண்டிருந்தானோ அதை மறந்து விடுகின்றான். ஃபர்ஸ்ட் என்ன செய்வான், பிரார்த்தனை அல்லாட்ட கேட்டங்கிறதே மறந்துடுவான், மறந்து விடுகின்றான். அல்லாவுக்கு இணைகளை ஏற்படுத்தி விடுகின்றான். அல்லாவுடைய பாதையில் இருந்து வழிகடிக்கின்றான். நபியே நீர் குருவீராக, உன் குஃபுரை நிராகரிப்பை கொண்டு சிறிது காலம் சுகம் அனுபவி, நிச்சயமாக நீ நரகவாதிகளில் நின்றும் உள்ளவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இது 39வது அத்தியாயத்துடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். கேட்டு கொடுக்கும் பொழுது உன்னை அலட்சியப்படுத்திட்டு இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நீ இணைகளை ஏற்படுத்திட்ட. அது எப்படி இணைகளை ஏற்படுத்தினாங்கிற விளக்கத்தை முன்னாடி பார்த்துட்டோம். மூணாவது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அதே அந்த வசனங்கள் எல்லாம் ஒரே டைப் ஆகுது பாருங்க. மனிதனை ஏதேனும் ஒரு துன்பம் தீண்டுமானால் அவன் நம்மை பிரார்த்தித்து அழைக்கின்றான். பிறகு நம்மிடம் இருந்து அவனுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தோமே ஆனால் அவன், இது எனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் என் அறிவின் காரணமாகத்தான் என்று கூறுகின்றான். அப்படி அல்ல, இது ஒரு சோதனையே, ஆனால் அவர்கள் பெரும்பாலோர் இதை அறிய மாட்டார்கள். அவனுக்கு எப்படி தெரியும், ஜூஸ் அடிச்சு தான் இந்த கடன் தீந்துச்சுன்னு அவனுக்கு தெரியும், டாக்டர் வந்து தான் இந்த பிரச்சனை தீந்துச்சுன்னு அவன் அப்படி தான் புரியுவான். அவன் அல்லாஹ் சொன்னான் அது சோதனை, அது டாக்டரால் தீரல, நீ ஜூஸ் கடை போட்டதுனால தீரல, அது அவனால தீரல, இவனால தீரல, என்னால தான் தீர்ந்துச்சுப்பா, நான் தான் அதை கொடுத்தேன், நீ என்ன சொல்ற, என் அறிவின் காரணத்தினால கிடைத்தது என்று சொல்லுகின்றா என்று அல்லாஹ் நசீரான் இங்கே பேசுறான். இது 39வது அத்தியாயத்துடைய 49வது வசனத்தில் அல்லாஹ் இதை பத்தி விளக்கி சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கணும். அப்ப என்ன செய்யறான், இவன் இறைவன்கிட்ட வரான், தேவைக்காக வரான், கொடுத்தா சந்தோஷம் அடைகிறான், கொடுக்கலன்னா கவலைப்படுறான். கொடுத்துட்டேன்னு சொன்னாக்கா அவன் என்ன செய்யறான், அலட்சியப்படுத்துறான், இணை வைக்கிறான், தன்னுடைய அறிவால் கிடைத்ததுன்னு சொல்றான், கொடுக்கவில்லை என்று சொன்னால் வந்த வழியே ரிட்டர்ன் ஆகி போய்கி விடுகின்றான், நிராசை அடைந்து விடுகின்றான், துக்கப்பட்டு விடுகின்றான். இந்த டைப்பில் தான் ஆன்மீகத்துக்குள்ள ஒரு மனிதன் வருகின்றான், இறை நம்பிக்கைக்குள்ள வருகின்றான் என்று சொன்னால் இந்த நம்பிக்கையை அல்லாஹ் ஏத்துக்குவானா, இந்த அடிப்படையில் இறைவனை நோக்கி வருவதை இறைவன் விரும்புவானா, ஏத்துக்கவே மாட்டான். இந்த மாதிரியான நம்பிக்கையில வந்தோம் என்று சொன்னால் கொடுத்தாலும் கொடுக்காட்டிலும் நான் தான் ரப்பு, இறைவன் என்பவன் தன் நாடியதை செய்து முடிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இது மாதிரி இறைவனுடைய பல தன்மைகள் இருக்கு. அதை முழுசா விளங்கி இறைவன்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்யணுமே, வேற அல்லாஹ் விட்டுட்டு வேற எங்க போக போறோம், இப்ப நான் பிரார்த்தனை செய்யக்கூடாதுன்ற பயம்ல கேட்டுட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் அல்லாட்ட தான் கேட்கணும், ஆனால் அல்லாஹ்வுடைய மற்ற தன்மைகளும் சேர்த்து விளங்கி கேட்டோம் என்று சொன்னால்தான் அந்த பிரார்த்தனையில நாம உறுதியா இருப்போம் அப்படிங்கிறத நாம் வந்து விளங்கிக் கொண்டோம். அப்போ இந்த அடிப்படையில் நாம் அல்லாஹுவை நம்புவதாக இருந்தால் வேற என்னென்ன மாதிரியான நம்பிக்கைகள் நம்மிடத்தில் இன்னும் உறுதியாக வேண்டும் என்பதை குறித்து நாம் இன்ஷாலா அடுத்த நாள் 2வது உரையில் வந்து பார்க்க இருக்கின்றோம். எதை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹு உங்களுக்கு எனக்கும் தந்தருவானாக. வாஹிரதுவானா அனில்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.
இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.
அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹுக்கென்றே உரிய அனைத்து விதமான தன்மைகளையும் சேர்த்து அல்லாஹுவை நம்பாமல் தேவைக்காக மட்டுமே அல்லாஹுவை நம்புகின்றதால் ஏற்படுகின்ற சிக்கல்களை குறித்தும், அந்த நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை குறித்தும், தேவைக்காக மட்டுமே அல்லாஹுவை நம்பக்கூடாது, அவனுடைய தன்மைகள் அனைத்தையும் சேர்த்து நம்ப வேண்டும் என்பதை குறித்தும் எல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்திருந்தோம். இன்றைய தினம் அல்லாஹுவை எப்படி நம்ப வேண்டும் என்பதற்குண்டான தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய வாழ்வு நம்முடைய மரணம் இரண்டும் அல்லாஹுவால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் ஆழமாக நம்பியிருக்கின்றோம். இந்த உலகத்தில் நாம் வந்து பிறக்கின்றோம் என்று சொன்னால் அதை அல்லாஹு தாலா திட்டமிட்டு நம்மை இந்த தாய்க்கும் இந்த தகப்பனுக்கும் நான் மகனாக மகளாக பிறக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய ஏற்பாடு இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் வந்து ஜனித்து விடவில்லை. அதே போல என்றைக்கு நாம் மரணிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹு தாலா தீர்மானமாக திட்டமிட்ட ஒன்றை நோக்கித்தான் நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் நாம் முழுதாக நம்பியிருக்கின்றோம். ஆனால் இந்த வாழ்வுக்கும் இந்த மரணத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய வாழ்க்கை என்ற ஒன்று இருக்குல்ல, இடைப்பட்ட காலத்துல ஒரு மனுஷன் பிறக்கிறான், ஒரு 60 வயசுல மௌத்தா போறான். உதாரணத்துக்கு இந்த 60 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட இந்த வாழ்க்கை இருக்குல்ல, இந்த வாழ்க்கை எப்படி நகருகின்றது, இந்த வாழ்க்கைக்கு யார் பொறுப்பாளியாக இருக்கின்றார், இந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் சம்பவங்களுக்கும் யார் காரணகர்த்தாவாக இருக்கின்றார் என்று நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்துல பெரும்பாலான மனிதர்கள் எப்படி நம்புகின்றார்கள் என்று சொன்னால், இந்த வாழ்க்கை என்பது என்னுடைய சிந்தனை, என்னுடைய யோசனை, என்னுடைய ஆய்வுகள், என்னுடைய திறமை, இதை வைத்துக் கொண்டு இந்த வாழ்க்கை நிகழ்வதாக மனிதர்கள் நம்புகின்றார்கள். இந்த வாழ்க்கையை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்துமே இவன் திட்டமிடுவது போல அவனுடைய உள்ளங்களில அவனுக்கு புகட்டப்படுகின்றது. ஆனா உண்மை என்ன என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், நமக்கு உள்ளே நடக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி, நமக்கு வெளியே நடக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எந்த சம்பவங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து காரியங்களையுமே திட்டமிடக்கூடியவனாக ரப்புல் ஆலமீன் தான் இருக்கின்றான். வானத்திலிருந்து மழை பொழியக்கூடிய விஷயம் இருக்குது, அது அல்லாஹுவால் தான் நடக்குது. சூரியன் உதிக்கின்றது, சூரியன் மறைகின்றது, காற்றுகள் வீசுகின்றது, ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை உதிர்வதாக இருந்தாலும் இதெல்லாம் அல்லாஹ்தான் செய்யறாங்கிறத ஏற்கனவே நம்பி இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்குல்ல, நமக்கு ஒரு நல்லது நடந்தாலும், நமக்கு ஒரு கெட்டது நடந்தாலும், நமக்கு ஒரு பிள்ளை பிறந்தாலும், நமக்கு ஒரு பிள்ளை பிறக்காமல் போனாலும், இன்றைய தினம் எனக்கு என்ன வியாபாரம் ஓட வேண்டும், எப்படி நஷ்டமாக வேண்டும், இந்த ஆக்சிடென்ட் நடக்கணுமா நடக்கக்கூடாதா, என் பிள்ளை வந்து நல்லவனா இருப்பானா கெட்டவனா இருப்பானா, எப்ப எனக்கு திருமணம் நடக்கணும், எப்ப எனக்கு திருமணம் நடக்காம ஒருவேளை போயிருமா, எந்த ஒன்றுமே என்னால் அறிந்து கொள்ள முடியாது. எல்லாமே அல்லாஹ்தான் என்ன செய்யறான், மொத்தத்தையுமே நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றான். வெறும் படைத்ததோட மனுஷனை விட்டு விடாம அனைத்தையுமே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடியவனாக, நிர்வாகம் செய்யக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை நாம் பரிபூரணமாக நம்ப வேண்டும். இது குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நிகழும் நிகழ்ச்சியெல்லாம் அல்லாஹுவின் அனுமதி கொண்டே அல்லாமல் வேறில்லை, எல்லா நிகழ்ச்சிகளும் என்னுடைய அனுமதியை கொண்டுதான் நடக்குது என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். எவர் அல்லாஹ் மீது ஈமான் கொள்கின்றாரோ அவருடைய இருதயத்தை அவன் நேர்வழியில் செலுத்துகின்றான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கறிந்தவன் என்று 64வது அத்தியாயத்துடைய 11வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த வசனம் நமக்கு என்ன தெளிவுபடுத்துது, எல்லா நிகழ்வுகளுக்கும் அல்லாஹ்தான் காரணகர்த்தாவாக இருக்கின்றான். அதே மாதிரி பாருங்க, பூமியிலோ அல்லது உங்களிலோ சம்பவிக்கின்ற எந்த சம்பவமும் அதனை நாம் உண்டாக்குவதற்கு முன்பே லவ்ஹுல் மஹ்ஃபூல் ஏட்டில் இல்லாமல் இல்லை, நிச்சயமாக அது அல்லாஹ்வுக்கு மிக எளிதானதே ஆகும். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், பூமியிலோ அல்லது உங்களிலோ உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்குல்ல, அந்த மாற்றமாக இருந்தாலும் சரி, பூமியில நடக்கக்கூடிய எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் சரி, அது நடப்பதற்கு முன்னாடியே நான் என்ன செஞ்சிருக்கேன், லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய ஏட்டில நான் பதிவு பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப நேற்றைய தினம் தைவான்ல ஒரு நிலநடுக்கம் வந்திருக்குன்னு சொன்னா, அந்த நிலநடுக்கம் இப்படி வர வேண்டும், இந்த நாளில வர வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், ஏற்கனவே நிர்ணயம் செய்து வச்சிருக்கிறான். அந்த நேரம் வரும்போது கரெக்டா அங்க நிலநடுக்கம் நடந்துவிடும். இப்படி எல்லா சம்பவங்களுமே அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், முன்னாடியே திட்டமிட்டு இதை வைத்திருக்கின்றான் என்பதை நாம் முழுமையாக நாம நம்ப வேண்டும். அவர் சுருக்கமா என்ன தெரியுது, இந்த உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி தான் நடக்கின்றது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒன்றுமே நடக்கதில்லை. எல்லா பொருட்கள் மீதும் சகலவற்றின் மீதும் அல்லாஹ் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றான், அடக்கி ஆளக்கூடியவனாக இருக்கின்றான், ஞானம் மிக்கவனாக இருக்கின்றான், எல்லாவற்றையும் அறிந்தவனாக ரப்புல் ஆலமீன் இருக்கின்றான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷய்இன் கதீர், ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹு தஆலா பேராற்றல் மிக்கவனாக இருக்கின்றான். இப்படி அல்லாஹ்வுடைய சகலவிதமான தன்மைகளையும் சேர்த்து என்ன செய்யணும், நாம உள்வாங்கி அல்லாஹ்வை நம்ப வேண்டும்.
ஆனா இப்ப நாம எப்படி நம்புறோம்? அல்லாஹ்வே அல்லாஹ்வை நம்புறோம். ஆனா எப்படி நம்புறோம்? நாம விரும்பினதெல்லாம் கிடைக்கணும். நான் அல்லாஹ்வை நோக்கி வரேன், இறைவனை நோக்கி நான் வருகின்றேன் என்று சொன்னால் எதுக்காக வரேன்? நம்ம பார்த்தோம் நேற்றைய தினம், நான் விரும்புறதெல்லாம் கிடைக்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க, நாம விரும்புறது எல்லாம் கிடைக்குமா? விரும்புறதெல்லாம் கிடைக்கணும்னா அது பேர் சொர்க்கம். சொர்க்கத்துல அல்லாஹ் என்ன செய்யறான், இறை நம்பிக்கையாளர்களுக்கு தரக்கூடிய பரிசுதான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்துக்கு அல்லாஹ் இலக்கணம் என்ன சொல்றான், நீ விரும்பியதெல்லாம் இங்கே கிடைக்கும். அது சொர்க்கத்துல. இங்கே உட்கார்ந்துட்டு மனுஷன் என்ன நினைக்கிறான், நான் ஒரு நம்பிக்கையாளன் என்று சொல்லிட்டு நான் விரும்பியதெல்லாம் இங்கே நடக்கணும் என்று சொன்னால் அது நடக்குமா? அது இங்கே கிடையாதுப்பா. நீ விரும்பினதெல்லாம் இங்கே நடக்காது, நான் விரும்பியபடி நீ இங்கே நடக்கணும். நல்ல இந்த இலக்கணத்தை புரிஞ்சுக்கணும். நீ எதெல்லாம் விரும்புறியோ அதை நான் தருவதற்காக நான் கடவுளாக இல்லை, நான் இறைவனாக இல்லை, நான் அல்லாஹுவாக இல்லை. நான் என்ன விரும்புறனோ அதை நீ செய்யறதுக்கு தான் இந்த உலகத்தில் நீ படைக்கப்பட்டிருக்க. இதை உல்டாவா புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம மாத்தி புரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்ப நாம விரும்பியதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோமே, நம்முடைய தன்மை என்ன என்று பார்த்தா, நாம ஒன்னு விரும்புறோம், அது நல்லதா கெட்டதானே எனக்கு தெரிய மாட்டேங்குதே. ஒரு பொண்ணு என்ன செய்யறான், ஒரு பையன் விரும்புறான், இவ்வளவு கெட்டதுதான் என் வாழ்க்கையினுடைய லட்சியம், இந்த பொண்ணு இல்லைன்னு சொன்னா என் வாழ்க்கையே போயிரும், என் வாழ்க்கையே நாசமாயி போயிரும், இவ்வளவு கெட்டவில்லை என்று சொன்னால் நான் இந்த உலகத்துல இந்த மண்ணில பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிரும் என்றெல்லாம் துரத்தி துரத்தி என்ன செய்யறான். ஒரு இளைஞன் வந்து ஒரு பெண்ணை வந்து விரும்புகின்றான், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் படாத பாடெல்லாம் பட்டு ஒரு வழியாக பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில திருமணம் பண்ணிடுறான். அப்புறம் என்ன பாச்சு, 3 மாசத்துல டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஏன் டைவர்ஸ் ஆயிடுச்சு பாய்? ஏன் பாய், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவளுடைய முழு சுயரூபமே எனக்கு தெரிஞ்சது பாய், முன்னாடி தெரியலையாப்பா, முன்னாடி தெரியல, பவுடர் போட்டிருந்தா, லிப்ஸ்டிக் போட்டிருந்தா, அதனால என் கண்ணுக்கு எதுவுமே சொல்றானா இல்லையா ஸ்டேட்மெண்ட், புற அழகை பார்த்து நான் மயங்கி விட்டேன். உண்மையில அவளை மனசை பார்க்கும் போதுதான் தெரியுது, வேஸ்ட், 1 நம்பர் ஒஸ்ட், ஏன்டா இவளை கெட்டணுன்ற மாதிரி என் வாழ்க்கை ஆகி போச்சு. அப்ப முதல்ல நீ என்ன நினைச்ச, வண்டி வேணும்னு நினைக்கிறான். ஒரு இளைஞனாக இருக்கக்கூடியவன் இந்த வண்டி வாங்கிட்டேன்னு சொன்னா கெத்து, எனக்கு வாங்கினான் தான் ஸ்டாரு, இதை வாங்கிட்டேன்னு சொன்னா அப்படியே நினைச்சிருவேன் உலகத்துல, அப்படியே காத்துலயே நான் மிதப்பேன். வாங்குறான் அதுக்காக என்னென்னமோ என்ன செய்யறான், குட்டி கரணம்லாம் அடிச்சு அழுது கண்ணீர் விட்டு சோறு திங்காம எல்லாம் பண்ணி என்ன செய்யறான், கடைசியில தாய் தகப்பனை புளிஞ்செடுத்து ஒரு வண்டியை வாங்குறான். அப்புறம் என்ன பாச்சு, 3 மாசம் கழிச்சு பார்த்தாக்கா கால் உடைஞ்சு போய் ஹாஸ்பிட்டல படுத்து கிடக்குறான். என்னடா இதுதான்டா உனக்கு நல்லது நினைச்ச, அது நல்லது நினைக்கிறான் அது வீணா போச்சு, இது நல்லது நினைக்கிறான் இதுவும் வீணா போச்சு. இவன் எதெல்லாம் நல்லது நினைக்கிறானோ பெரும்பாலான விஷயங்களை எடுத்துக்கொண்டால் அது கெட்டதா இருக்கு. இவன் எதெல்லாம் கெட்டது நினைக்கிறானோ அப்பங்காரன கெட்டவனா நினைப்பான், அப்பங்காரன விரோதியா நினைப்பான். இந்த உலகத்திலே ஒரு பெத்த மகன் மீது ஒரு தகப்பன் செலுத்துகின்ற அன்பை விட நேசத்தை விட வேற யாரும் செலுத்த முடியுமா? தாய் தகப்பனுடைய அன்பை விட யாரு நேசிக்கின்றார்களோ அந்த தாய் தகப்பனை இவன் எதிரியாக நினைக்கின்றான். காலம் நகருது, 20 வயதுல இருந்தவன் 30 வயதை அடைகின்றான், 40 வயதை அடைகின்றான், 50 வயதை அடைகின்றான், அவனுக்கு ஒரு புள்ள பிறக்குது. அப்ப விளங்குறான், ஆஹா, இவங்கிட்ட நாம சிக்கன மாதிரி தானே, நம்ம அப்பா கிட்ட நம்ம அத்தா நம்மளை எவ்வளவு இதுவா பார்த்திருப்பாங்க, எவ்வளவு அன்பா பார்த்திருப்பாங்க. இப்போதான் எனக்கு அத்தாவுடைய அருமை தெரியுது. எப்ப தெரியுது, 30 வருஷம் கழிச்சு அவர் மண்ணுக்கு போன பின்னாடி. கெட்டது நினைக்கிறது நல்லதா இருக்கு, நல்லதா இருக்குது கெட்டதா இருக்கு. நல்லாவே சொல்றான், நீ உன்னை நல்லதுன்னு நினைப்ப அது கெட்டதா இருக்கும், நீ உன கெட்டதுன்னு நினைப்ப அது நல்லதா இருக்கும், நல்லது கெட்டது எதுன்னு உனக்கு தெரியாது எனக்கு தான் தெரியுங்கிறான். அப்ப நீ என்ன கேட்க போற, இப்ப விரும்பியதெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறியப்பா, நீ விரும்புறத முதல்ல தப்பா இருக்குத, கெப்பாசிட்டியா உனக்கு இல்லையே, எலிஜிபிளா இல்லாம இருக்கிறிய, நல்லது கெட்டது எதுனே உனக்கு புரிய மாட்டேங்குதே. ஏன் புரிய மாட்டேங்குதே, மறைவுல என்ன இருக்குன்றது தெரியல, அப்படி கண்ணுக்கு தெரியுது, இப்படி பூச்சாண்டி மாதிரி தெரியுது. மறைவுல என்ன இருக்குது, நல்லதா கெட்டதா என்ன நடக்க போகுதுங்கிற மறைவான விஷயம் எனக்கு தெரியாத காரணத்தினால் நானா ஒண்ணு நினைச்சுக்கிறேன் இது நல்லது கெட்டதுன்னு சொல்லி அவசர காரணா இருக்கு. உடனே கிடைச்சிடணும் எல்லாமே. இந்த அவசரப்பட்டு 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 வாழ்க்கையில பல விஷயங்கள் என்ன செய்யறான் மனுஷன், தொலைச்சிட்டு நிற்கக்கூடிய காரியங்களை நாம பார்க்கிறோம். இதுதான் மனிதனுடைய இயல்பாக இருக்கு என்று சொன்னால், ஒரு இறை நம்பிக்கையாளனாக ஆகிவிட்ட பின்னால் நம்முடைய பலம் பலவீனம் நமக்கு தெரியணும். அல்லாஹுடைய பலம் என்ன, அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன அதையும் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டையுமே கரெக்டாக தெரியும் போதுதான் அந்த கட்டுப்படக்கூடிய தன்மை நம்மிடத்தில் வரும். அப்போ அல்லாஹ்வை நாம் இப்போ அணுகுகின்றோம் என்று சொன்னால் அவனுடைய முழு வல்லமைகள் என்ன செய்யணும், நாம சேர்த்து நாம புரியணும். அப்போ அல்லாஹ்வை நாம் நம்ப வேண்டிய விதத்தில் நாம உறுதியா எல்லா விதமான சகல விதமான ஆற்றல்களையும் சேர்த்து நாம முதல்ல நம்பணும். என்னவாய் செய்ய சொல்ல எப்படி நம்பணும் சொல்றீங்க என்று கேட்டால், எல்லா சகல விதமான ஆற்றலும் அல்லாட்ட தான் இருக்குது, நாடியதை செஞ்சு பிடிப்பான், அவனை நான் கேள்வியே கேட்க முடியாது, அவனே அதிகாரம் படைத்தவனாக இருக்கின்றான், என் எஜமானனாக இருக்கின்றான், என்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான், ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு வினாடி துளிகளும் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டுதான் நானே இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், உன் மூச்சுக்காட்டுக்கு அவன் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, என் பார்வை அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, நான் கேட்கறது அவன் கட்டுப்பாட்டில் இருக்கு, என் செரிமானம் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது, நான் ஏதோ அப்படி நடமாடுற மாதிரி தெரியுது, ஆனால் என்னை அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் எல்லாத்தையும் சகலத்தையும் சேர்த்து அல்லாஹ்வை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். இப்படி நம்பும் போது முதல்ல என்ன கிடைச்சிரும், ஏன் பலவீனம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அல்லாஹ்வுடைய பலம் தெரிஞ்சிச்சு. அப்ப என்ன ஆகும், எல்லாம் அல்லாஹுவால நடக்குதுன்னும் போது முதல்ல ஒரு அமைதி வந்துருங்க, பதட்டப்படவே மாட்டான், இது என்ன இதே பண்ண, ஏ அதையும் பண்ண, இது என்ன ஆச்சு அதை என்ன ஆச்சு, அப்பவே நான் சொன்னேன் இப்பவே நான் பண்ணேன், எல்லாமே போயிடும். ஓஹோ அல்லாஹ்வால தான் இது நடந்திருக்கோ, அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் எல்லாமே நடக்குதோ என்ற ஒரு புரிதல் வரக்கூடிய நேரத்தில் முதல்ல உள்ளத்துக்கு என்ன கிடைச்சிரும், அமைதி கிடைத்து விடும், பதட்டம் குறைஞ்சிரும், டென்ஷன் இருக்காது, சாந்தி மிக்கவனாக அமைதி மிக்கவனாக அவன் ஆகிவிடுவான். அப்ப காரியங்களை எப்படி நான் செய்யறது, எல்லாமே அல்லாஹுவால் தான் நடக்கின்றது என்று சொன்னால் இப்ப நான் செயல்படணும்ல, செயல்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்புறேன் ஓகே, செயல்னா என்ன, எப்படி செயல்படுறது என்று கேட்டால் முதல்ல நம்புப்பா, மற்றதெல்லாம் ரெண்டாவது. அல்லாஹு விதித்த அந்த விதியின் அடிப்படையிலே தான் அனைத்து காரியங்களும் திட்டமிட்டு நடக்கின்றன என்பதை உறுதியாக எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லாமல் நாம் முதலிலே நம்பிவிட்டோம் என்று சொன்னால் அமைதி கிடைக்கும். சில பேருங்க பொம்பளை புள்ள பிறக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க, சில பேர் ஆம்பளை புள்ள பிறக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஆம்பளை புள்ள பிறக்கணும்னு பிரியப்பட்டவனுக்கு பொம்பளை புள்ள பிறக்கும், பொம்பளை புள்ள வேணும்னு நினைக்கிறவனுக்கு ஆம்பளை புள்ள பிறக்கும், புள்ள வேணும்னு நினைப்பானே புள்ளையே இருக்காது, புள்ள வேண்டாம் போதும் போது நினைப்பான், புள்ள பிறந்துகிட்டே இருக்கும், ஏடிஎம்ல பணம் வந்து விழுகிற மாதிரி புள்ள என்ன செய்யும், வருஷத்துக்கு ஒண்ணு 12-13 புள்ள இப்ப இந்த காலத்துல அவர் பாட்டு குழந்தைய தள்ளிக்கிட்டே இருப்பான், அவர் கேட்ட கையெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான் பாரு, உண்மையிலேயே அல்லாஹ் என்ன செய்யறான், நாடி வந்து அந்த மாதிரி பிள்ளைகளை சில பேருக்கு வந்து பறக்கத்தை கொடுத்து விடுகின்றான். வருமானம் வேணும்னு ஒருத்தர் நினைப்பாரு, என்ன செய்வாரு, பிளான் பண்ணுவாரு, இது பண்ணுவாரு, ஆலோசனை கேட்பாரு, அங்க கேட்பாரு இங்க கேட்பாரு, அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ எல்லாமே கரெக்டா பிளானிங்லாம் பண்ணி பக்காவா ஒரு கடையை ஆரம்பிக்கிறோம் தட்டி தூக்குறோம் அப்படின்பாரு, ஒண்ணுமே கிடையாது, ஓட்டாண்டியா போயிருவாரு, என்னத்தையா தட்டி தூக்குன, ஒன்னையும் காணா, எல்லாம் பண்ண எல்லாம் கரெக்டா பண்ண, மேனேஜரை போட்டேன், ஃபாலோ பண்ணேன், கரெக்டான இடத்துல ஹாட்ஸ்பாட்ல கடை வச்சேன், சரக்கு அள்ளி போட்டேன், ரேட்டு கம்மியா கொடுத்தேன், என்னத்த எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு, வரல, ஏன் வரல, சும்மா அங்க தள்ளு வண்டியில அண்ணாச்சு கடையை போட்டாருங்க, உலக அளவுல இன்னைக்கு பிரான்ச்சை வச்சிருக்காரு, எப்படி தள்ளு வண்டியில இருக்கக்கூடியவனை எங்க தள்ளி கொண்டு செல்ல வேண்டும், எல்லாம் அவனுடைய நாட்டப்படி என்ன செய்யுது, எல்லாமே நகர்கின்றது என்பதை நம்மளை பார்த்தாலே விளங்கும், உலகத்தை பார்த்தாலே விளங்கும், ஒவ்வொரு சம்பவங்களையும் முற்று கவனித்தால் எல்லாமே அல்லாஹுவால் தான் நடக்கின்றது. முதல்ல நீ நம்புங்கிறான், இதை நீ நம்பலன்னு சொன்னா எதுவுமே புரியாது, முதல்ல எல்லாம் அல்லாஹ்வால தான் நடக்குது, உள்ள பிறக்கிறது, வியாபாரம் ஓடுறது, ஜனனம் மரணம் விபத்து, யாரை நாம கல்யாணம் பண்ணணும்னா நான் கருப்பா இருக்கணுமா செவப்பா இருக்கணுமா, என் முடி கொட்டணுமா கொட்டக்கூடாதா, எல்லாமே ஏ டு இசட் அல்லாஹுவால் தான் நடக்கின்றது என்று நம்பக்கூடிய நேரத்தில் முதலாவதாக உள்ளத்துக்கு அமைதி கிடைக்குது. ரெண்டாவதா என்ன, இதை நம்பிட்ட பின்னாடி செயல்னு ஒன்று வருதுல்ல, இந்த செயலை எப்படி செய்யறது, அல்லாஹ் என்ன செய்கிறான், தன்னுடைய வேதத்தின் வாயிலாக தூதரின் வாயிலாக கட்டளைகளை நமக்கு பிறப்பிக்கின்றான். அல்லாஹ் வியாபாரமா, அந்த வியாபாரத்தை எப்படி செய்ய வேண்டும் அந்த முறையை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான், தொழுகணுமா இறைவனை வணங்கணுமா அதுக்கான முறையை அல்லாஹ் சொல்லித்தரான், திருமணம் பண்ணணுமா அதுக்கான முறையை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லித்தருகின்றார்கள். இந்த வாழ்க்கையில எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நமக்கு மார்க்கம் கட்டளை இடுகின்றதோ
அந்த கட்டளையை என்னுடைய சுய விருப்பு வெறுப்பு இல்லாமல், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஏன் சுய விருப்பு வெறுப்பு கலந்துருச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நான் வாழலன்னு அர்த்தம். நாம என்ன செய்வோம், அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் கட்டக்கூடிய நேரத்தில் அல்லாஹுக்காக நியத்து வந்துடும், அல்லாஹுடைய தூதர் காட்டின வழிமுறை வந்துடும், தொழுகை கரெக்ட் ஆயிரும். உதாரணத்துக்கு சொல்றேன், நோன்பு கரெக்ட் ஆயிரும். ஆனா கடையில போய் வியாபாரம் பண்ணுவோம்ல, ஒரு பொண்ணை திருமணம் பண்ணுவோம்ல, கொடுக்கல் வாங்கல் ஒண்ணு இருக்கும்ல, யதார்த்த வாழ்க்கைன்னு ஒண்ணு வரும்ல, ஒரு பிரச்சனை வரும்ல, ஒரு சண்டை வரும்ல, சொத்து பிரச்சனை வரும்ல, இப்படி வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் எல்லாம் நாம என்ன செஞ்சிருவோம்னாக்க, அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணிச்சிருவோம், மறந்துடுவோம், சைத்தான் அப்படியே மறக்கடிச்சிருவோம். மறக்கடிச்சுட்டு நாம நம்ம சுய விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் அதை வாழ ஆரம்பிச்சிடும். எல்லாம் அல்லாஹுவால் தான் நடக்கின்றது என்பதை நம்பி விட்டு நம்முடைய காரியங்களிலே எந்த காரியமாக இருந்தான் கேட்கிறேன், எந்த ஒரு காரியத்துக்கும் இப்படிதான் செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதல் இல்லாம ஏதாவது ஒரு காரியம் இருக்குதா? நீங்க காலையில கண்ணு முழிச்சுங்க, டெஸ்ட் பண்ணி பாரு. காலையில கண்ணு முழிச்சதுல இருந்து நைட்டு படுக்கின்ற வரையில ஒவ்வொரு காரியத்தையும் நோட் பண்ணுங்க. இந்த காரியம் குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இஸ்லாம் ஒரு பதில சொல்லுங்க, பெரிய ஆச்சரியங்க. உலகத்துல எந்த ஒரு மார்க்கமும் எந்த ஒரு சித்தாந்தமும் இப்படி ஒரு வழிகாட்டுதல் கொடுக்காது. எந்திரிச்ச உடனே என்ன செய்வான், காலையில எந்திரிச்ச உடனே பாத்ரூம் போவான்ல, கழிவறைக்கு போவான்ல. கழிவறைக்கு நான் எப்படி போகணும்னு கேட்டா, கதவை திறக்கிறது வந்து எப்படி கழிவை வெளியேற்றணுன்ற வரைக்கும் மார்க்கம் சொல்லும், எப்படி பல்லு தேய்க்கணுங்கிறது சொல்லும், எப்படி எச்சிட்டு போகணுங்கிறது சொல்லும், எப்படி சட்டை போடணும், எப்படி சாப்பிடணும், எப்படி வீட்டை விட்டு வெளியே போகணும், எப்படி வாகனத்தை எடுக்கணும், இல்லை படிக்கட்டில் எப்படி இறங்கணும், எல்லாம் ஏ டு இசட் என்ன செய்யும். கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்தி இன்னைக்கு கொண்டு போய் கவர்ல கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் அவருக்கு என்னென்ன இருக்குதோ எல்லாமே சொல்லப்பட்டிருக்குல்ல, எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன், என்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய இன்னைக்கு தான் கட்டளைங்கிறது ஆர்டர், ஒபேமை ஆர்டர். நீ இந்த உலகத்துல பிறந்துட்ட, எல்லாம் என்னால் தான் நடக்கின்றது என்று நம்பி விட்டாய் என்று சொன்னால் என்னுடைய புறத்திலிருந்து உனக்கு என்ன செய்யும், ஆர்டர் வரும், ஓ சுய விருப்பு விருப்பத்தை தூக்கிடணும், அதான் அடிமைத்தனங்கிறது. அல்லாவுக்கு நம்ம அடிமை தானங்க. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், நான் அல்லாஹுவை நம்புகின்றேன் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம், இறைவா வணக்கத்துக்கு தகுதியானவன் நீ, நான் உன்னுடைய அடிமை. அடிமைனா என்ன, எனக்குன்னு உள்ள சுய விருப்பு வெறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதையெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வச்சு மொத்தமா ஒரு மூட்டை கட்டி, எனக்குன்னு பல விருப்பு வெறுப்பு இருக்கும், அந்த விருப்பு வெறுப்புல தான் சைத்தான் வந்து ஒர்க் பண்ணுவான். புரியுதா சொல்றது, எனக்குன்னு உள்ள சுய விருப்பு வெறுப்பு இருக்குல்லங்க, எனக்கு நல்லா படுத்து தூங்கணும் தான் எனக்கு விருப்பமா இருக்கு பஜிர்ல, அதை தான் சைத்தான் என்கரேஜ் பண்றான், அதைத்தான் அல்லா தூக்கி போடுங்கிறான். தூக்கி போட்டு உன் சுய விருப்பத்தை தூக்கி போடு, உனக்கு ஒண்ணு பிடிக்குதுன்னு நினைக்கிறல்ல அது கெட்டது, உனக்கு ஒண்ணு பிடிக்கலங்கிறீங்களே அதான் நல்லது, உனக்கு நல்லது கெட்டதே தெரியாது, உன்னுடைய சுய விருப்பு விருப்பத்தை எல்லாம் மூட்டை கட்டி குப்பையில தூக்கி போட்டுரு, நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன் அதன்படி கேள். இதான் இஸ்லாம், இதான் மார்க்கம். இதை ஏத்துக்கிறது போய் தான் அல்லாவை நம்புறது, இதை ஏத்துக்கிறதுக்கு போய் தான் அல்லாவுக்கு நாம அடிமையா இருக்கிறது. இப்ப என்ன செயல்கள்னா, இப்ப என்ன, அல்லாஹ் என்ன சொன்னானோ, அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்களோ அதன்படி என்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதுல ஏதாவது முன்ன பின்ன குறைகள் வந்தால், மனிதன் என்ற இயல்புக்குள்ள வந்து ஏதோ ஒரு சூழல் சந்தர்ப்பத்தில் ஒரு தவறு நிகழ்ந்து விட்டால் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்வேன். பலன் என்ன, அது அல்லாட்ட இருக்கு. எல்லா ப்ரொசீஜரும் மார்க் அடிப்படையில் பண்ணிட்டேன், வியாபாரம் ஓடணுமா ஓடக்கூடாதா, அது அல்லாட்ட இருக்கு. அல்லாஹ் சொன்ன முறைப்படி தௌஹீது முறைப்படி தான் கல்யாணம் பண்ண, குழந்தை பிறக்கணுமா பிறக்க கூடாதா, அது அல்லாட்ட இருக்கு. கொடுக்கணும்னு நான் ஆதரவு வைக்கிறேன், கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் கொடுக்கல அல்லாஹ்வை விட்டுட்டு போயிட மாட்டேன், நான் நம்பி இருக்கிறேன். சகல காரியங்களின் மீதும் அவன் வல்லமை உடையவன் என்று நான் நம்பியிருக்கின்றேன். பலன் என்பது என்னுடைய கையில இல்ல, அவனுடைய கையில இருக்குது. என் கடமையை நான் செஞ்சிட்டேன், அல்லாஹ் திருமணம் செய்ய சொன்னா திருமணம் பண்ணிட்டேன், அல்லாஹ் வியாபாரம் இந்த முறையில பண்ண வேண்டும் என்று சொன்னாலும் அந்த முறைப்படி என்னுடைய வியாபாரத்துல நான் செய்து விட்டேன். எல்லாமே எல்லா காரியத்தையும் செஞ்சு பலனை பத்தி நான் இப்ப எதிர்பார்க்கறதே கிடையாது, இப்ப மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சு. எது நடந்தாலும் அல்லாஹுடைய தாட்டத்திலே உள்ளது. ஒரு கஷ்டமா துன்பமா துயரமா எல்லாமே எப்படி ஆயிரும்னா, ஒரு இறை நம்பிக்கை சமமாயிரும், அப்படி ஃபிளாட்டா இருக்கும். எல்லாம் அல்லாஹுவால் நடக்குதுன்னு போது என்ன ஆயிரும்,
ஒரே பார்வை. எங்க அபுதல்ஹா அவர்களுடைய மனைவி, அபுதல்ஹா அவர்கள் என்ன செய்யறாங்கனாக்கா வீட்டை விட்டு போறாங்க. போகும்போதே குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, போயிட்டு வராங்க. வருவதற்குள்ளாக நோயிற்று கிடந்த குழந்தை மௌத்தா போயிருச்சு. நல்லா கவனிங்க, ஆழமா கவனிச்சு பாருங்க. அப்ப வந்தவர் கேட்கிறார், குழந்தை எப்படி இருக்கு? மனைவி சொல்றாங்க, முன்பை விட நிம்மதியாக உறங்குகின்றான். மௌத்துங்கிறது ஒரு நிம்மதியான உறக்கும், பொய்யும் சொல்லல பாருங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, கணவன் மனைவியும் இல்லற வாழ்க்கையில ஈடுபடுகின்றார்கள். அதுக்கு முன்னாடி சில பீடிகையை போட்டு வச்சுக்கிறாங்க. அல்லாஹ் நம்மள்ட்ட உனக்கு கொடுக்குறான், அமானிதத்தை கொடுக்குறான், திருப்பி அல்லாஹ் கேட்டா அதை நம்ம கொடுக்கணுமா? ஆமா, இதுல என்ன சந்தேகம்? அமானிதத்தை நம்ம ஒப்படைச்சிட வேண்டியதானே உரியவங்கள்ட்ட. ஓஹோ, அப்படியா? அப்ப எல்லாம் ஓகே தான். அப்ப அல்லாஹ் அமானிதமா கொடுத்தா அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். இதை எல்லாம் என்ன செய்யறாங்க, பீடிகையா போட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, கணவன் மனைவியும் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட்ட பின்னால் சொல்றாங்க, புள்ள வந்து மௌத்தா போயிருச்சு. இவருக்கு ஒரே கொதிப்பாயிட்டார். உடனே என்ன செய்யறாங்க, அடுத்த நாள் காலையில அல்லாவுடைய தூதர் இடத்துல போய் இந்த மாதிரி இவர்கள் பண்ணி விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய தூதர் கோபப்பட்டார்களா? அபுதல்ஹா ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவி மீது கோபப்பட்டார்களா? இல்ல, அவர்களுக்காக அல்லாவிடத்துல துவா செய்தார்கள். அல்லா, இவர்களுடைய அந்த இல்லற வாழ்க்கையில நீ பரக்கத்து செய்வாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். அதுக்கப்புறம் அதிகமான பிள்ளைகளை அவர்கள் பெற்று எடுத்தார்கள்ங்கிற வரலாறுல பார்க்கணும். நான் கேட்கிறேன், எப்படி ஒரு பெண்ணால் இவ்வளவு ஒரு பொறுமையை கடைபிடிக்க முடியும்? ஒரு பெண்ணுக்கு குழந்தை மௌத்தா போயிடுச்சுன்னா தலையில அடிச்சுக்கிட்டு என்ன செய்யறா? கதர்றா, கத்துறா, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசி விடுகின்றாள். ஆனால் இவங்க பொறுமையா இருந்திருக்கிறாங்க, ஏத்துக்கிட்டாங்க, சபுர் செய்யறாங்க. நார்மலான ஒரு நிலைக்கு வந்தாதாங்க இல்லற வாழ்க்கைன்றது சாத்தியமாகும். அந்த அளவுக்கு ஒரு புரிந்துணர்வோடு இருந்தார்கள். எப்படி? இப்படி நம்பினாதான். எப்படி? எல்லாம் அல்லாஹ்வால நடக்குது. ஜனனம் கொடுப்பவன் அவன் தான். ரெண்டுமே எனக்கு ஒண்ணுதான். குழந்தைய கொடுத்ததும் ஒண்ணுதான், மரணிக்கிறதும் ஒண்ணுதான். ரெண்டுக்கும் வேற வேற இல்லை. பிறக்கும் போது சிரிக்கிறது, மாத்தா பூமி தலையில வச்சுட்டு அடிக்கிறது, அதெல்லாம் இல்லை. ஜனனம் மரணம் ரெண்டும் ஓகே. எல்லாம் வாழ்க்கை ஓகே. எல்லாம் அல்லாட்டந்து வருது. அப்ப என்ன ஆயிடுச்சு? எங்க அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்களாக மாறினார்களா இல்லையா? இப்படி நம்ப சொல்லுது இஸ்லாம். இப்படி என்ன நம்பும்? முதல்ல நம்பிட்டேன், இப்ப என்ன நடந்துச்சு? வாசலை திறந்துட்டானே அல்லாஹ். குழந்தை செல்வத்தை அல்லாஹ் தானே வாரி வழங்கினா, அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தாருக்கு கொடுத்தானா இல்லையா? அப்ப எல்லாமே அல்லாஹுவால் நடக்கின்றது என்பதை நம்பி, அவன்கிட்ட பாரத்தை ஒப்படைத்து, பொறுப்பை அவன்கிட்ட சாட்டி, பொறுமையாக இருந்து அதுல என்னுடைய பிரார்த்தனைகளை நான் சொல்லி ஆதரவு வைப்பேன் என்று சொன்னால், இது அல்லாஹ் நசீரான் வரவேற்க சரியான அடியான் என்று அல்லாஹுடைய நேசத்துக்குரியவனாக நாம் அந்த இடத்துல ஆகிவிடுகின்றோம். அல்லாஹ் சொல்றான், யார் என்னிடத்துல பொறுப்பை ஒப்படைக்கின்றார்களோ அவர்களை நேசிக்கின்றேங்கிறான். எப்ப பொறுப்பை ஒப்படைப்போம்? ஒரு ஆளை நம்பினாதானங்க வேலையை கொடுப்போம். ஒரு பொருளை கொண்டு போய் நீ போய் மயிலாப்பூர்ல கொடுத்துட்டு வாப்பாங்கிறோம். ஆளை பார்த்தாலே டவுட்டா இருந்தா கொடுத்து சொல்லுவோமா? இவனே எடுத்துட்டு ஓடிடுவானா இல்லைன்னு ஒரு டவுட் வருதுங்க. அவன்கிட்ட என்ன செய்வோம்? ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து வீட்டுல கொடுத்துருவான்னு சொல்லுவோமா? மாடி இவன் ஆளே டவுட்ஃபுல்லா இருக்கானுன்னு கொடுக்க மாட்டோம். யார்கிட்ட கொடுப்போம்? யாரு அதுக்கு தகுதியானவன் என்று நான் நம்புகின்றோமோ அவன்கிட்ட கூட மறந்துடுவன். கொடுத்தது ஏன்? அதை கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவாருப்பா. இதானே யதார்த்தம். அப்ப அல்லாஹ்வை நாம் நம்ப வேண்டும் என்று சொன்னால், அவன் தகுதி என்னங்கிறத நம்ம விளங்கியிருக்கோம். அவன் வல்லமை என்னங்கிறத நாம சரியான முறையில விளங்கி இருந்தாதான் பொறுப்பை ஒப்படைப்போம். பொறுப்பை ஒப்படைக்கும் போதே பாரம் போயிடும், சஞ்சலம் போயிடும், துக்கம் போயிடும், கவலை போயிடும். இந்த அடிப்படையில நாம் அல்லாஹ்வை நம்பும் பொழுது நம் வாழ்க்கையில நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுகளும் நம்மை பாதிக்காது. மௌத்து பாதிக்காது, நஷ்டம் பாதிக்காது, நோய் பாதிக்காது, உள்ள சரியா இருக்கான் சரியா இல்ல எதுவுமே என்னை பாதிக்காது. எல்லாம் நான் அல்லாட்ட என்ன செய்யறேன், என் வாழ்வு மரணம் எல்லாம் ஓங்கை, உனக்கு தெரியாத ரப்புல் ஆலமீனா, இனி கருணையாளன், என் வாழ்க்கை குறித்து நான் என்னை பத்தி கவலைப்படுவதை விட என் மீது நீ நேசமுடையவன். என் தாயுடைய வயிற்றுல நான் கர்ப்பத்தில இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே இந்த வெளி உலகத்துக்கு வந்தால் எனக்கு உணவு வேண்டும் என்பதற்காக என் தாயுடைய மார்பிலே பாலை சுரக்க வைத்தவன் நீ. அப்ப என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பேன்? நான் உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே சாப்பாடு ரெடி, தூய்மையான சத்தான ஆரோக்கியம் மிகுந்த ஒரு பாலை, தாய் பால் என்ன செய்யறான்? அது தாயை உற்பத்தி பண்ணிக்கிட்டாங்களா? அல்லாஹ் உற்பத்தி பண்ணி வச்சான். எதற்காக? என் மீது உள்ள நேசத்தினால். அப்படியாப்பட்ட நேசம் மிக்கவும் நீ எனக்கு கெடுதியா செய்ய போற? நீ செய்யறதெல்லாம் நல்லதுக்கு தான் இறைவா. நீ ஞானம் மிக்கவன், அன்பாளன், எது செஞ்சாலும் நான் என்ன செய்யறேன், அது பொருந்தி முதல்ல அக்செப்டன்ஸ் பொருந்திக்க ஏத்துக்கிறேன். உளமாற அதை ஏத்துக்கிறேன் அல்லாஹ். அப்புறம் கோரிக்கைலாம் ரெண்டாவது, கேட்கறது ரெண்டாவது, கெஞ்சிறது ரெண்டாவது, அதற்கு அதெல்லாம் கூட எதை சேர்த்து எல்லா தன்மைகளையும் சேர்த்துக்கிட்டு கொடுத்தாலும் சந்தோஷம், அல்லாஹ் கொடுக்கலன்னா ஏதோ ஒரு நன்மை இருக்கு, அல்லாஹ் ஞானம் மிக்கவன், ஏதோ ஒரு நன்மையை அல்லாஹ் எனக்கு அதை வச்சிருப்பான். இப்ப என்ன ஆகும், அல்லாஹ் விட்டுட்டு போவானா? அல்லாஹ்வே சரணடைந்தவனாக அவனுடைய வாழ்க்கை இருக்கும். இந்த முறையில அல்லாஹ்வை முழுமையாக நம்புவோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை தான் நமக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன்.
இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.